விவிலிய தேடல். பாறை மீதும் மணல் மீதும் கட்டப்பட்ட வீடுகள் ஓமை.
எனது அருமை அன்புள்ளங்களை, கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் என்பது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு பழமொழி. கல்யாணம் பண்ணுவதையும் வீட்டை கட்டுவதையும் இந்த பழமொழியில் ஏன் இணைத்தனர் என்பது எனக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் இரு நிகழ்வுகளிலும் திட்டமிடுதல், நுண்ணிய கவனம், வரவுக்கு உள்ளான செலவு, தடைகளை தாண்டும் திறமை என்ற பல முயற்சிகள் தேவைப்படுகின்றன. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக திருமணம், வீடு இரண்டும் வெற்றிகரமாக பலகாலம் நீடிக்க பொறுமையும் தேவை என்பதை கூறவே இந்த இரண்டையும் இந்த பழமொழியில் இணைத்துள்ளனர் என்பது என்னுடைய கணிப்பு. அவசரமாக முடிக்கப்படும் திருமணங்கள், அவசரமாக கட்டப்படும் வீடுகள் நீண்டகாலம் தாக்குப்பிடிக்காது என்பதையும் நாம் அறிவோம். மலைப்பொழிவில் வீடு கட்டுவதை பற்றி இயேசு கூறும் உருவகங்கள் இந்த பழமொழியை நம் நினைவுக்கு கொண்டு வருகின்றன. இறை வார்த்தைகளை கேட்டு செயல்படுகின்றவர்கள் பாறை மீது வீடு கட்டுகிறவர்களுக்கு ஒப்பாவர் என்பது இயேசு இந்த உருவகங்களின் வழியே நமக்கு சொல்லித்தரும் பாடம்.
மத்தையினர் செய்தி பிரிவு 7. அக்காலத்தில் இயேசு தன் சீடர்களிடம் கூறியதாவது, ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது.
என் வாழ்வின் ஆதாரம் என் இயேசு நீர்தானையா, எனையாளும் என் மன்னவா,
அன்புள்ளங்களே. செல்வந்தர் ஒருவர் தன்னிடம் பல ஆண்டுகள் பணி செய்த மேனேஜரை ஒரு நாள் கூப்பிட்டார்.
நான் ஓராண்டு வெளிநாடு செல்கின்றேன். நான் திரும்பி வருவதற்குள் எனக்காக ஓர் அழகான வீட்டை நீங்கள் கட்டி முடிக்க வேண்டும். ஏரிக்கரை ஓரமாக எனக்கு சொந்தமான இடத்தில் இந்த வீட்டை கட்டுங்கள்
என்று சொல்லி அந்த வீட்டுக்கான வரைபடம், அதற்கு ஆகும் தொகை அனைத்தையும் மேனேஜரிடம் கொடுத்தார். கோணல் புத்தியுடைய மேனேஜர் முதலாளி கொடுத்த தொகையில் பாதிக்கு மேல் சுருட்டிக்கொண்டு மீதி தொகையில் ஒரு பரிதாபமான, உறுதியில்லாத வீட்டை கட்டினார். வெளியிலிருந்து பார்க்க மிக அழகாக, பிரம்மாண்டமாக தெரிந்தது அந்த வீடு. ஓராண்டு சென்று முதலாளி மீண்டும் வந்தார். தான் கட்டி முடித்திருந்த அந்த வீட்டுக்கு முதலாளியை அழைத்துச் சென்றார் மேனேஜர். முதலாளி அந்த வீட்டை பார்த்து பிரமித்து போனார். பார்க்க அவ்வளவு பகட்டாக இருந்தது அது. அவர் மேனேஜர் பக்கம் திரும்பி,
வீடு பிரமாதமாக இருக்கின்றதே
என்று வியந்தார். மேனேஜரும் ஒப்புக்காக, பிரமாதமான வீடு சார், இதில் வாழ கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசினார்.
அந்த கொடுத்து வைத்தவர் நீங்கள்தான் மேனேஜர். இந்த வீடு இன்று முதல் உங்களுக்குத்தான்
என்று முதலாளி சொன்னதும் மேனேஜர் முகம் பயத்தில் வெளிரிப்போனது.
ஆம் மேனேஜர், இதை ஓர் ஆச்சரியமான பரிசாக உங்களுக்கு தர வேண்டுமென்றுதான் முன்னதாகவே இதை உங்களிடம் சொல்லவில்லை. இத்தனை ஆண்டுகள் எனக்காக உழைத்தீர்கள். அடுத்த ஆண்டு ஓய்வெடுக்கப் போகின்றீர்கள். உங்கள் உழைப்பிற்கான என் எளிய பரிசு இது
என்றார் முதலாளி. மேனேஜரால் ஒன்றும் பேச முடியவில்லை. அவர் ஆனந்த அதிர்ச்சியில் வாயடைத்து நிற்பதாக முதலாளி நினைத்துக் கொண்டார். மேனேஜரின் வாய்தான் பேச முடியாமல் போனதை தவிர அவரது மனம் ஆயிரம் பேசியிருக்கும். அன்பர்களே, ஹடப்பாவி, இந்த வீடு எனக்குத்தான் முன்னாலேயே சொல்லியிருந்தா எப்படி கட்டியிருப்பேன், இப்ப வந்து சொல்றியே என்ற பாணியில் அவர் மனம் முதலாளியை வசைப்பாடியிருக்கும். தன்னுடைய வீட்டை தானே அரைக்குறையாய் கட்டிவிட்டோமே என்று மீதி நாட்கள் அவர் வருந்தியிருக்க வேண்டும் இல்லையா? கதையை இப்படி நினைத்து பார்ப்போம். முதலாளி வெளிநாடு போவதற்கு முன் மேனேஜரிடம் தன்னுடைய நிலம், வரைபடம், பணம் எல்லாவற்றையும் கொடுத்து, மேனேஜர், உங்களுக்கு ஒரு வீடு கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தால் மேனேஜர் என்ன செய்திருப்பார்? முதலாளி தனக்கு கொடுத்த நிலம் சட்டப்படி அவருடையதுதானா என்பதில் ஆரம்பித்து அந்த நிலம் வீடு கட்டுவதற்கு ஏற்ற நிலமா என்ற அனைத்து ஆராய்ச்சிகளையும் நுணுக்கமாக செய்திருப்பார். அதற்கு பின் அவர் கட்டும் அந்த வீட்டில் வைக்கப்படும் ஒவ்வொரு செங்கலுக்கும் கணக்கு பார்த்து வீட்டின் ஒவ்வொரு அங்குலமும் உறுதியாக இருக்கிறதா என்பதையும் கவனமாக பார்த்து அந்த வீட்டை கட்டியிருப்பார் இல்லையா அன்பர்களே? இப்படி கவனமாக கட்டப்பட்ட ஒரு வீட்டை பற்றி மற்றொரு செய்தியை நாம் வாசித்திருக்கின்றோம். 1992 ஹரிக்கேன் ஆண்ட்ரூ என்ற சூறாவளி தென் புளோரிடாவின் பல பகுதிகளை தரைமட்டமாக்கிவிட்டு சென்றது. ஒரே ஒரு வீடு மட்டும் பாதிப்பு அதிகமின்றி நின்றது. அந்த வீட்டு தலைவனை பத்திரிகையாளர்கள் பேட்டி கண்டனர். உங்கள் வீடு மட்டும் எப்படி இந்த சூறாவளியை சமாளித்தது என்று அவர்கள் கேட்டனர். இது எனக்கென்று நானே கட்டிய வீடு. புளோரிடா மாநிலத்தில் விதிக்கப்பட்டுள்ள அனைத்து விதிமுறைகளையும் சிறிதும் பிசகாமல் நான் இந்த வீட்டை கட்டினேன். இப்பகுதியில் சூறாவளிகள் அடிக்கடி வீசுவதால் இம்மாநிலத்தின் விதிமுறைகள்படி கட்டப்படும் வீடுகள் சூறாவளியை எதிர்க்கும் சக்தி பெற்றவை என்று என்னிடம் அதிகாரிகள் சொன்னதால் நான் இப்படி கட்டினேன். அவர்கள் சொன்னது உண்மைதான் என்று அவர் செய்தியாளர்களிடம் சொன்னார்.
என் வாழ்வின் ஆதாரம் என் இயேசு நீர்தானையா, என்னை ஆளும் என் மன்னவா,
அன்பு நெஞ்சங்களே, இந்த இரு கதைகளையும் இணைத்து சிந்திக்க முயல்வோம். வீடு கட்டுவதையும் இறைவார்த்தையை கேட்டு வாழ்வை கட்டுவதையும் இயேசு ஒப்புமைப்படுத்தியுள்ளார். இந்த இரண்டிலும் இரு நிலைகளை நாம் சிந்திக்க முயல்வோம். வீடு கட்டுவதில் மிகவும் அடிப்படையான ஒரு நிலை எந்த ஒரு சட்டத்தையும் மீறாமல் வீட்டை கட்டுவது. இரண்டாவது நிலை சிறிது உயர்ந்த நிலை. கலைஞன் ஒருவன் கலைப்படைப்பை உருவாக்குவது போல முழு ஈடுபாட்டுடன் கவனமாக வீட்டை கட்டுவது இரண்டாவது நிலை. அன்புள்ளங்களே, இயேசு நம்மை இந்த இரண்டாவது நிலைக்கு அழைக்கின்றார். இறைவனின் வார்த்தைகளை வெறும் மந்திரங்களாக சொல்லிக் கொண்டிருப்பதை விட அந்த வார்த்தைகளை வாழ்வாக அமைத்துக் கொள்வதே சிறந்ததென்று இயேசு கூறுகின்றார். ஒருவர் தனக்கென முழு ஈடுபாட்டுடன் அமைத்துக் கொள்ளும் வீட்டை போன்றது அந்த வாழ்வு. இறைவார்த்தை என்ற உறுதியான பாறை மீது கட்டப்பட்டிருக்கும் அந்த வாழ்வில் வீசும் எந்தவித சூறாவளியும் நம்மை சாய்த்துவிட முடியாது என்பது இயேசு தரும் உறுதி. எனதருமை அன்புள்ளங்களே, இறுதியாக ஒரு சிந்தனை. பெருமழை, வெள்ளம், சூறாவளி நேரங்களில் யாரும் வீடுகள் கட்டுவதில்லை. நல்ல அமைதியான சூழலில் உறுதியாக கட்டப்பட்ட வீடுகளில் சூறாவளியின் போது நாம் நம்பிக்கையோடு தஞ்சம் புக முடியும். அதேபோல் வாழ்வில் சூறாவளிகள் வீசும்போது மட்டும் இறைவார்த்தைகளை நாம் நாடிச் சென்றால் அந்த வார்த்தைகள் பயன் தருமா, அவற்றின்படி நாம் வாழ்வை அமைத்துக் கொள்ள முடியுமா என்பது சந்தேகம்தான். நமது அனுதின வாழ்வில் இறைவார்த்தைகளை உள்வாங்கி அந்த அடித்தளத்தில் வாழ்வை நாம் கட்டி எழுப்பியிருந்தால் சூறாவளிகள் வீசும் நேரத்தில் இறைவார்த்தையின் மீது எழுப்பப்பட்ட அந்த வாழ்வை நம்பி நாம் அமைதி காண முடியும். அன்புள்ளங்களே, இறைவார்த்தை நம் வாழ்வில் எவ்வளவு தூரம் நல்ல அடித்தளமிட்டு பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடாயிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள அல்லது சோதித்து பார்க்க ஒரு சிறந்த வழி வாழ்வில் சூறாவளிகள் வீசும்போது நம் மனங்களில் நடைபெறும் மாற்றங்கள். சிறந்த இறையியலாளரும் எழுத்தாளருமான C.S. Lewis தன் மனைவியின் மரணத்திற்கு பின் எழுதிய A Grief Observed, அதாவது ஒரு துக்கத்தை கடைபிடித்தது என்ற நூலில் கூறியுள்ள வார்த்தைகள் இந்த பாடத்தை நமக்கு தெளிவுபடுத்தும். வாழ்வதா சாவதா என்ற ஒரு நெருக்கடி நிலைக்கு நமது வாழ்வு தள்ளப்படும் போது நம் விசுவாசத்தின் சக்தியை புரிந்து கொள்ள முடியும். என் மனைவியின் மரணம் தந்த அந்த ஓர் அடியில் என் விசுவாசம் முற்றிலும் குலைந்து போனது என்றால் என் விசுவாசம் சீட்டுக்கட்டால் கட்டப்பட்ட வீடுதானே தவிர பாறையில் கட்டப்படவில்லை என்பதுதானே அர்த்தம். அன்பு இதயங்களே, C.S. Lewis அவர்களின் விசுவாசம் இறைவார்த்தையில் உறுதியாக அடித்தளமிடப்பட்டிருந்ததால் தன் மனைவியின் இழப்பு என்ற சூறாவளியை அவரால் ஓரளவு நல்ல முறையில் எதிர்கொள்ள முடிந்தது. அவரது வாழ்வு இன்னும் பலரது வாழ்வை உறுதிப்படுத்தியது. நம் வாழ்வின் அடித்தளமாக இறைவார்த்தை அமைய வேண்டும் என்பது நமது ஜெபமாக மட்டும் இராமல் நம் ஒவ்வொரு நாள் வாழ்வின் வழக்கமாகவும் மாற வேண்டும்.
Thank you.
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.